நேயர்களுக்கு வணக்கம். மத்திய அலைவரிசை 340 மீட்டர் 882 கிலோஹெர்ட்ஸில் விஸ்வவாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு ஆரம்பமாகிறது.
வேத ஆராய்ச்சி அன்பர்களை, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்தி வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர், நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். சங்கீதம் 116:5.
கிறிஸ்துக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, இன்றும் வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். முதலாவதாக ஏசாயா 5:25. ஆகையால் கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடு வீதிகளில் குப்பை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இங்கே கர்த்தருடைய கோபம் தமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது என்று சொல்லப்படுவதை பாருங்கள். தேவனுடைய அன்பை மாத்திரமே பேசிக்கொள்ள விரும்புகிற ஜனங்களுக்கு, பிரசங்கிக்கிறவர்களுக்கு இது ஒரு வித்தியாசமான காரியமாய் காணப்படலாம். தேவன் உங்களை மிகவும் நேசிக்கிறார் என்பது உண்மைதான். அவர் உங்களிலே அன்பு கூறாதபடி நீங்கள் அவரை தடுக்க முடியாது. ஆனால் அதே வேளையிலே தேவன் உங்களிலே காணப்படுகிற பாவத்தை வெறுக்கிறார். நீங்கள் பாவத்தை நேசித்து அதை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்த போதிலும் தேவன் உங்களை நேசிக்கவே செய்கிறார். ஆனால் அவருடைய நியாய தீர்ப்பு சீக்கிரம் வரும் என்பதை நீங்கள் எதிர்பார்க்கலாம். கர்த்தருடைய கோபம் எதிராளிகளுக்கோ மற்றவர்களுக்கோ எதிராக மூளவில்லை, அவருடைய சொந்த ஜனங்களுக்கு எதிராக மூண்டது என்பதை கவனியுங்கள். இவை எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இஸ்ரவேல் தேசம் பாவத்தின் பின்னே போகாமல் கர்த்தர் பின்னே சென்று அவரை விசுவாசித்திருந்தால் அவர் அவர்களை விடுவித்திருப்பார். இந்த ஏசாயா புத்தகத்திலே பார்ப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய நியாயத்தின் ஆளுகை மாத்திரமல்ல, அவருடைய கிருபையும் சேர்ந்தே கொடுக்கப்பட்டிருப்பதை காண முடியும். தேவனுடைய நியாயத்திற்கும் கிருபைக்கும் இடையே எந்த ஒரு பிரச்சனையும் இருந்ததில்லை. நீங்கள் பாவத்திலே தொடர்ந்து நிலைத்திருந்து தேவனுடைய கிருபையை தள்ளிவிட்டு கொண்டிருப்பீர்களானால் தேவனுடைய நியாயமான ஆளுகை எப்படிப்பட்டது என்பதை நீங்களே தனிப்பட்ட முறையிலே ஒரு நாள் அறிந்து கொள்வீர்கள். இந்த அதிகாரத்தின் மீதியுள்ள வசனத்திலே தேவனுடைய கோபாக்கினை குவிக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். ஏசாயா 5:30. அந்நாளில் சமுத்திரம் இறைவது போல் அவர்களுக்கு விரோதமாய் இறைவார்கள். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். இன்றைய இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி பார்த்து வருகிறவர்கள் அநேகர். அவர்கள் எல்லாரும் சொல்கிற ஒரு காரியம், உண்மையில் இஸ்ரவேல் தேசம் நன்றாக உள்ளது, தேவனுடைய வாக்குத்தத்தம் நிறைவேறிவிட்டதையும் அதிலிருந்து இஸ்ரவேல் வெளியே மீண்டு வந்துவிட்டதையும் நன்றாக உணர முடிகிறது என்கிறார்கள். ஆனால் உண்மையில் அது அப்படி காணப்படவில்லை என்பதே உறுதி. இஸ்ரவேல் தேசம் இன்றும் இருளிலே காணப்படுகிறது. அவர்கள் தேவனை விட்டு வெகு தொலைவிலே காணப்படுகிறார்கள். அவர்களுக்கு தேவன் மிகவும் தேவை. அவர்கள் வாழ்க்கையிலே நிம்மதி காணப்படவில்லை. இன்றும் அவர்கள் பயத்தோடும் ஆபத்தான நிலைமையிலேயும் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். செய்தித்தாள்களிலே இதை குறித்து நாம் அடிக்கடி வாசிக்கிறோம். அப்பொழுது தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டு, அதன் மேகங்களினால் வெளிச்சம் இருண்டு போம். இது தேவ நியாய தீர்ப்பு. தேவனுடைய மனிதர் ஒருவர் இஸ்ரவேலின் சிறைப்பிடிப்பை பற்றி ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். அதற்கு ஜபமின்மை என்ற பாவம் என்று தலைப்பு கொடுக்கிறார். அதன் கருத்துக்களை சொல்கிறேன், சற்றே கவனியுங்கள். நாங்கள் பரலோகத்தில் இருக்கும்போது இஸ்ரவேலே உன்னுடைய வருத்தத்திற்காக கண்ணீர் விடவில்லை. நீ துரத்தப்பட்டு சிதறினாய், இருண்ட அவிசுவாசத்திற்குள் அடைக்கப்பட்டாய். நாங்கள் உன்னுடைய சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளவில்லை. எருசலேம் கைவிடப்பட்டது. தேவனுடைய கிருபையால் உன்னுடைய வேர் பெருகியது. நாம் பல ஆண்டுகள் பிரிந்திருந்தோம். உன்னுடைய வீதிகளில் நம்முடைய இரட்சகரின் பாதம் எவ்வளவாகப்பட்டது! உனக்காக அவர் எவ்வளவாக கண்ணீர் வடித்தார்! நீ அவரை அவ்வளவாக நேசி. நாம் மறக்க முடியுமா? உன்னுடைய மகிழ்ச்சியை காண விரும்பினாரே. நாம் கடினமாக காணப்பட்ட போதிலும், சியோனே, உன்னுடைய தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். இரத்தத்தால் உன்னை கிரயத்திற்கு வாங்கின தேவன், உன்னை சுத்திகரிப்பதற்காக சியோனே, உன்னுடைய தேவன் உன்னை நினைத்திருக்கிறார். அவர் நம்முடைய ஜபமின்மை பாவத்தை அகற்றுவாராக என்று இந்த பாடலிலே எழுதப்பட்டிருக்கிறது. தேவன் தம்முடைய சொந்த ஜனங்களை தண்டிக்கிறார். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 6 சிந்திப்போம். இதிலே ஏசாயா தீர்க்கதரிசி தேவனால் இந்த ஊழியத்திற்கு ஏற்படுத்தப்பட்டு அனுப்பப்படுகிறதை பார்க்கிறோம். கால வரிசையின்படியும் நிகழ்ச்சிகளின்படியும் இந்த 6 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் ஆரம்பமாகிறது. இதிலே ஏசாயா வாழ்விலே காணப்பட்ட பிரச்சனைகளையும் அவன் தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு வந்ததை குறித்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த அதிகாரத்திற்கு முன்பாக நாம் ஏசாயாவின் வாழ்க்கையை பற்றியோ, அவர் தேவனோடு வைத்திருந்த உறவை பற்றியோ சொல்லப்படுகிற அதிகாரத்தை காணவில்லை. ஏசாயாவின் ஊழியம் உசியா ராஜாவின் மரணத்திற்கு பின்பு ஆரம்பமானது என்று பார்க்கிறோம். ஏசாயா கண்ட தேவனுடைய தரிசனத்தை இதிலே காண்கிறோம். 4 ஏசாயா கண்ட தரிசனத்தின் இடம், நேரம், அங்கே காணப்பட்ட நபர், மகிமை, தேவனுடைய பரிசுத்தம் போன்றவற்றை பார்க்கிறோம். இப்பொழுது இவை யாவும் எவ்வாறு அழகாக சொல்லப்படுகிறது என்பதை தொடர்ந்து சிந்திப்போம். 1 காலம், நபர், இடம் போன்றவற்றை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 6:1, உசியா ராஜா மரணமடைந்த வருஷத்தில் ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இங்கே உசியா ராஜாவின் மரணத்தோடே இந்த அதிகாரத்தை ஏசாயா எழுத ஆரம்பிக்கிறார். உசியா ஒரு நல்ல ராஜாவாக இருந்தான். அவன் இப்பொழுது மரித்து விட்டான். இவனே யூதா ராஜ்யத்தின் சிறந்த அரசர்களில் கடைசியானவன் என்று அநேக வேத வல்லுநர்கள் கருதுகிறார்கள். உசியா ராஜா பெலிஸ்தியர்கள், அரேபியர்கள், அம்மோனியர்கள் போன்றோரை தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழே கொண்டு வந்திருந்தான். இவன் 52 ஆட்சி புரிந்தான். இந்த நாட்களிலே தேசம் தேவனுடைய வாக்கு தத்தப்படி பொருளாதார நிலைமையிலே மிகவும் செழித்திருந்தது. இஸ்ரவேல் தேசத்தின் மகிமை உசியா ராஜாவோடே கூட மரித்து விட்டது. இன்று வரை அது தேசத்திற்கு திரும்பவில்லை என்று ஒரு வேத வல்லுநர் கூறுகிறார். இப்படிப்பட்ட உசியா ராஜா மரித்தபோது ஏசாயா மிகவும் குழப்பத்திற்குள்ளானான். சிறந்த ராஜாவாகிய உசியா மரித்து போனான். இனி நாடு சீரழிவை காணும். இஸ்ரவேல் தேசம் சிறை பிடிப்பிற்கு உள்ளாகும். செழுமை நீங்கும். பொருளாதார மந்தமும் பஞ்சமும் தொடரும் என்ற கவலைக்குள்ளானவனாக இருந்தான். இந்த சூழ்நிலையிலே எல்லாரும் பொதுவாக செய்வது போல இவனும் தேவாலயத்திற்கு சென்றான். இதுவே சரியான இடம். எங்கே இந்த சூழ்நிலையிலே செல்ல வேண்டுமோ அங்கே அவன் சென்றான். அநேகர் இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலைகளிலேயே தவறு செய்து விடுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையிலே துன்பம், துயரம் சூழும் பொழுது செல்ல வேண்டிய இடத்திற்கு செல்லாமல் தவறான இடத்திற்கு சென்று விடுகிறார்கள். பிரச்சனையின் மத்தியிலே தேவனிடத்திலே சென்று உதவி பெறுவதை விட்டுவிட்டு அநேகர் தங்கள் வாழ்க்கையின் பிரச்சனையை மறப்பதற்காக குடிபோதை, கெட்ட பழக்க வழக்கங்களிலே ஈடுபட்டு பிரச்சனையிலே விடுதலை பெற முடியாமல் மேலும் சில பிரச்சனைகளிலே மாட்டிக்கொள்கிறார்கள். ஏசாயாவிற்கு தெரிந்தது, நாம் தேவாலயம் செல்வதே சரியான இடம், என்னுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை தரும் இடம் என்று கருதினது மட்டுமல்ல, அவன் செயல்பட்டான். எழுந்து தேவாலயத்திற்கு சென்றான். அதுவே நாம் தேவனை சந்திக்கும் இடம். சங்கீதம் 29:9 என்ன சொல்கிறது? அவருடைய ஆலயத்திலுள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். ஆலயத்திற்குள் சென்று ஏசாயா தேசத்தின் உண்மையான ராஜா உயிரோடு இருக்கிறதை கண்டான். உசியா ராஜா மரணமடையலாம், ஆனால் தேவாதி தேவன் ராஜாதி ராஜா மரிப்பதில்லை. அவர் எந்தென்றும் உயிரோடு இருக்கிறார். ஆண்டவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டேன். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது என்று சொல்கிறான். தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தார். ஏசாயா தீர்க்கதரிசி 2:22 நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள் என்று நமக்கு சொல்லியிருக்கிறார். நாசியிலிருந்து சுவாசத்தை விடுகிறவன் அதை திரும்ப உள்ளே இழுத்து விடுவானா என்பது சந்தேகமானது. இவன்தான் மனிதன். மனித வாழ்க்கை நீர் குமிழி போன்றது. எனவே மனிதனை விசுவாசித்து அவன் பின்னே செல்லாதிருங்கள். வயதான உசியா ராஜா மரணமடைந்தான். எனவே அவனுடைய அரியணை காலியாக இருந்தது. இருந்தபோதிலும் அதற்கு பின்பாக ஒரு அரியணை மகிமையாயிருந்தது. அது காலியாக இல்லை, அது பரலோக ராஜாவின் அரியணை. ஏசாயா தேவன் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டார். இன்று தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவையான தரிசனம் இதுதான் பிரியமானவர்களே. சிலர் சொல்வார்கள், உலகத்தை பாருங்கள், எவ்வளவு மோசமாய் போய்கொண்டிருக்கிறது, எங்கும் சட்ட ஒழுங்கு இல்லை, சீரழிவை நோக்கி போய்கொண்டிருக்கிறோம் என்பார்கள். அருமையானவர்களே, இது புதிதான காரியம் அல்ல. நாம் ஆச்சரியப்படவோ பயப்படவோ தேவையில்லை. காரணம், இப்படித்தான் உலகம் இருக்கும் என்று நம்முடைய நேசர் இயேசு கிறிஸ்து கூறியுள்ளார். கோதுமைக்குள் களைகள் விதைக்கப்பட்டிருக்கும் என்கிறார். அவைகளை அறுப்பு மட்டும் வளர விட்டு விடுகிறார். எனவே உலகின் முடிவு வரை களைகள் காணப்படத்தான் செய்யும். நாம் செய்ய வேண்டியது என்ன? தேவனுடைய வார்த்தையை விதைக்க வேண்டியது, அவ்வளவுதான். கோதுமையை விதைக்க வேண்டும், அது ஒரு நாளிலே பலன் தரும். இதை குறித்து நமக்கு வேற கேள்வி தோன்ற தேவையில்லை, கவலைப்பட தேவையில்லை. தேவன் தம்முடைய அறுவடையை கவனித்துக் கொள்வார். தேவையுள்ள ஆத்துமாக்களுக்கு வேத வசனத்தை கொண்டு கொடுக்க வேண்டியதே நம்முடைய முக்கியமான பணி. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, உங்களுடைய வாழ்க்கையிலே மற்றவர்கள் வசனத்தை கேட்க வேண்டும் என்பதற்காக நீங்கள் எதை செய்திருக்கிறீர்கள்? சற்றை யோசித்து பாருங்கள். நேற்று தினத்திலே எங்களுடைய அலுவலகத்திற்கு ஒருவர் வந்தார். அவருக்கு 72. அவர் வரும்பொழுதெல்லாம் அநேக பிரதிகளை வாங்கி சென்று அநேகர் வானொலி நிகழ்ச்சியை கேட்கும்படியாக அறிமுகப்படுத்திக் கொண்டே இருக்கிறார். அது அவர் தன்னுடைய வாழ்க்கையிலே முக்கியமான பணியாக எடுத்துக்கொண்டேன் என்று சொல்கிறார். நாம் வாழ்கிற இந்த நாட்கள் பொல்லாதவைதான். ஆனால் முன்பு இருந்ததை விட இன்றைய நாட்களிலே வேத வசனம் அதிகம் விதைக்கப்படுகிறது என்பதை நீங்கள் அறிவீர்களா? வானொலி, தொலைக்காட்சி, கம்ப்யூட்டர், இன்னும் இதுபோன்ற சாதனங்கள் மூலமாக உலகின் பல பகுதிகளிலேயும் தேவனுடைய வசனம் வெகு விரைவாக விதைக்கப்படுகின்றன. களைகள் பெருகுவது உண்மைதான், ஆனால் அதே வேளையிலே கோதுமையும் அந்த அளவிற்கு விதைக்கப்படுகிறது என்பதும் உண்மை. தேவனுடைய வசனத்தை விதைப்பது என்பது எத்தனை பாக்கியமான ஒரு அனுபவம். ஏசாய தீர்க்கதரிசி தேவாலயத்திற்குள்ளே சென்றபோது தேவன் அரியணையிலே அமர்ந்திருப்பதை கண்டார். நாமும் இதை அறிய வேண்டியது அவசியம். தேவன் இன்றும் அரியணையிலே வீற்றிருந்து நம்முடைய ஜபத்தை கேட்கிறார், பதில் தருகிறார், இன்றும் அற்புதம் செய்கிறார். ஆகவே நாம் ஜபிப்பதிலே சோர்ந்து போகாதிருப்போமாக. அவருடைய செவிகள் நம்முடைய ஜபத்திற்காக எப்பொழுதும் திறந்திருக்கிறது. அடுத்ததாக ஏசாயா தேவாலயத்திற்குள் சென்றபோது இன்னொரு காரியத்தையும் கண்டுகொண்டார். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்க கண்டார். அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருந்தது. இந்த இரண்டாவது காரியத்தை நாமும் கண்டுகொள்ள வேண்டும். அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். அவர் பாவத்தோடு ஒத்துப்போகிறவர் அல்ல. அநேகர் இதை அறிகிறதில்லை. அவர் நம்முடைய பாவத்தை கண்டும் காணாமல் விட்டுவிடுவார் என்று நினைக்கிறார்கள். இல்லை பிரியமானவர்களே, அவர் நம்முடைய பாவத்தோடு ஒத்து போகிறார் என்று நினைக்கிறோம். ஆனால் அவர் உயரமும் உன்னதமுமான நிலைமையிலே இருக்கிறார். நம் தேவனுடைய சிங்காசனம் எப்படிப்பட்டது? நம் தேவனுடைய சிங்காசனம் மகிமையானது. ஆகவே நாம் அவருக்கு முன்பாக பணிந்து வணங்குவோம். நம்முடைய தேவனுடைய சிங்காசனம் ஆளுகை செய்கிறது. ஆகவே நாம் அவரின் குடிகளாக இருப்போமாக. அவருடைய சிங்காசனம் கிருபாசனமாக இருக்கிறது. ஆகவே நாம் தைரியமாக கிட்டிச் சேர்வோமாக. உலகத்தின் சிங்காசனங்களை நெருங்கிச் சேர்வது பாமர ஏழை மக்களுக்கு முடியாத காரியம். ஆனால் நம் தேவனுடைய சிங்காசன தண்டையில் யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் கிட்டிச் சேரலாம். அதற்கு முன் அனுமதியோ எவருடைய பரிந்துரையோ தேவையில்லை. நாம் நேரடியாக சென்று ராஜாதி ராஜாவை பார்க்கலாம். அவர் நம்மை சந்திக்க ஆவலோடு காத்திருக்கிறார். இது எத்தனை மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? நாம் அவரிடத்திலே வந்து அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள அவருடைய அரண்மனை வாசல், பரலோக வாசல் எப்பொழுதும் திறந்தே இருக்கிறது. அடுத்து அவருடைய வஸ்திர தொங்கலால் தேவாலயம் நிறைந்திருக்கிறது என்று பார்க்கிறோம். அவருடைய பிரசன்னம் தேவாலயத்திலே விளங்குகிறது என்பதை இது காட்டுகிறது. தேவன் தம்முடைய பிரசன்னத்தினாலும் சபையில் செய்கிற கிரியைகளினாலும் வல்லமை வரங்களினாலும் அவர் தேவாலயத்தை அலங்கரிப்பார், தம்முடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறார். நாம் தேவாலயம் செல்லும் பொழுது அவருடைய பிரசன்னத்தை நம் வாழ்க்கையிலே உணர்கிறோம். இப்பொழுது ஏசாயா 6:2 பாருங்கள். சேராபீன்கள் அவருக்கு மேலாக நின்றார்கள், அவர்களில் ஒவ்வொருவனுக்கும் அவ்வாறு செட்டைகள் இருந்தன. அவனவன் 2 செட்டைகளால் தன் தன் முகத்தை மூடி, 2 செட்டைகளால் தன் தன் கால்களை மூடி, 2 செட்டைகளால் பறந்து. இந்த சேராபீன்கள் தேவனுடைய சிங்காசனத்திற்கு மேலாக நின்றார்கள். இவைகளை பற்றி ஒரு சில குறிப்புகளே வேத புஸ்தகத்திலே காணப்படுகிறது. நாம் இதை பற்றி அவ்வளவு தெளிவாக வேதத்திலிருந்து அறிந்து கொள்ள இயலவில்லை. சேராப் என்ற வார்த்தைக்கு எரித்து விடுதல் என்பது அர்த்தமாகும். இது பாவ நிவாரண பலியோடும் நியாய தீர்ப்போடும் தொடர்புள்ள ஒரு வார்த்தை. அதேவேளையிலே சேராபீன்களுக்கும் கேராபீன்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. சேராபீன்கள் பாவத்தை கண்டுபிடிக்கிறார்கள், கேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கிறவர்களாக இருக்கிறார்கள். இந்த கேராபீன்களையும் சேராபீன்களையும் பற்றிய குறிப்புகள் எசேக்கியல் மற்றும் வெளிப்படுத்தின விசேஷத்திலே காணப்படுகின்றன. இவைகளை குறித்து சொல்லும் பொழுது ஜீவன்கள் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஏசாயாவின் தரிசனத்திலே சொல்லப்படுகின்ற சேராபீன்கள் தேவனுடைய பரிசுத்தத்தை காக்கிறவைகளாக இருக்கின்றன. அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். தேவன் தீமையோடு இணங்கி போகிறவர் அல்ல. அதற்காக நாம் தேவனை துதிப்போமாக. உங்கள் வாழ்க்கையிலேயும் என்னுடைய வாழ்க்கையிலேயும் காணப்படுகிற தீமையோடே அல்லது பாவத்தோடே அவர் இணங்கி செல்வதில்லை. ஏனென்றால் தீமையும் பாவமுமே உலகத்திலே துக்கத்தை கொண்டு வந்தது. பாவமே பலவீனத்தையும் குடும்பத்தில் பிரிவினைகளையும் மரணத்தையும் பிறப்பித்தது. இப்படிப்பட்ட பாவத்தோடும் தீமையோடும் தேவன் இணங்கி செல்வதில்லை. இவற்றை நான் வெறுக்கிறேன் என்றும் அவற்றை உலகத்திலிருந்து அழிக்கவும் அகற்றவும் போகிறேன் என்றும் அவர் கூறுகிறார். அதற்காகவே தேவன் தயக்கமின்றி இணங்காது இவற்றிற்கு எதிராக செயல்படுகிறார். உலகத்தை விட்டு பாவத்தையும் தீமையையும் அகற்றவே அவர் சிலுவையில் மரித்து 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். இவற்றை வெளிப்படுத்தியும் கூறுகிறார். அவர் உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்திலே வீற்றிருந்தார். நாம் அவருக்கு முன்பாக பணிவோமாக. ஏசாயா தேவனுடைய தரிசனத்தை கண்டபோது நடுநடுங்கி பணிந்து கொண்டது போல நாமும் தேவனை பணிந்து கொள்வோமாக. அருமையானவர்களே, சபைக்கு இப்படிப்பட்ட தரிசனம் இன்று தேவை. அவருடைய அன்பை பற்றி தரிசனம் மட்டுமல்ல, தேவனுடைய பரிசுத்தத்தை பற்றியும் அவருடைய நீதியை பற்றியும் தரிசனங்கள் சபைகள் பெற வேண்டும். தேவன் பரிசுத்தமுள்ளவராக இருப்பதனாலே அவர் பாவத்திற்கு எதிராக நியாய தீர்ப்பு செய்கிறார். தேவன் பாவத்திற்கு எதிராக கோபம் கொள்கிறார். பாவம் செய்கிறவர்களை அவர் தண்டிக்கிறார். அதே வேளையிலே அவர் நம்மீது கொண்ட கிருபையினாலே அவருடைய கோபத்திலிருந்து தப்பிக்கும் வழியை சிலுவையிலே ஏற்படுத்தியுள்ளார். அவர் உங்களுடைய நண்பராக இருந்து உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அதற்கு நீங்கள் அவருடைய வழியிலே வர வேண்டும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வைத்து அவரை உங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். யோவான் 14:6 பாருங்கள். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். நாம் இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினிடத்தில் செல்ல வேண்டும். அடுத்ததாக இந்த சேராபீன்களின் செட்டைகளின் அமைப்பை பாருங்கள். 2 செட்டைகளால் தன் முகத்தை மூடி இரண்டு செட்டைகளால் தன் கால்களை மூடியிருந்தார்கள். இது அவர்கள் தேவன் மீது கொண்டுள்ள பயபக்தியையும் அவர்கள் தங்களை தாழ்த்துகிறதையும் காட்டுகிறது. அடுத்து இரண்டு செட்டைகளால் அவர்கள் பறந்தார்கள் என்று பார்க்கிறோம். தேவனுடைய பணியை விரைவாக செய்வதற்காக அவர்கள் பறந்து செல்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். அதாவது தேவனுடைய பணியை பயபக்தியோடும் துரிதமாகவும் செய்ய வேண்டியது அவசியமானதாயிருக்கிறது. ஆம் அருமையானவர்களே, நாம் தேவனுக்கு முன்பாக பணிவோடும் பயபக்தியோடும் காணப்பட வேண்டும். அது மட்டுமல்ல, அவருடைய பணியை துரிதமாக செய்கிறவர்களாயும் காணப்பட வேண்டும். ஏனென்றால் நாட்கள் பொல்லாதவைகள், ஆனபடியால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு அறிவுறுத்துகிறார். இந்த பவுல் தனது வாழ்க்கையிலிருந்து ஒரு எடுத்துக்காட்டை சொல்கிறார். அவர் கமாலியலின் பாதத்திலே அமர்ந்து தேவனுடைய வசனத்தை நன்கு கற்று தேறியிருந்தார். ஒரு நாளிலே இயேசு தன்னை தமஸ்கு சாலையிலே வைத்து நடு வீதியிலே வெளிப்படுத்தினார். அதற்கு பிறகு அவன் ஞானஸ்நானம் பெற்று அப்போஸ்தலர் 9:20 பார்க்கிறபடி, தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான் என்று அறிகிறோம். ஆம் அருமையானூர்களே, ஏற்கனவே வேத அறிவை பெற்றிருந்த அவன் உடனடியாக தாமதமின்றி தேவனுடைய பணியை செய்ய கடந்து போனான். இன்று உங்களுக்கு தேவனை எத்தனை அதிகமாக வேதத்திலிருந்து சத்தியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறார்! எத்தனை பிரசங்கங்கள், எத்தனை கூட்டங்கள், எத்தனை ஜபங்கள், எத்தனை ஒலி நாடாக்கள், எத்தனை டெலிவிஷன் நிகழ்ச்சிகள், எத்தனை வேத ஆராய்ச்சி நிகழ்ச்சிகள், இவற்றிலெல்லாம் தேவன் உங்களோடு கூட இடைப்படவில்லையா? எத்தனை முறை நீங்கள் உங்களை தேவனுக்கு அர்ப்பணிப்பதாக வாக்கு பண்ணியிருக்கிறீர்கள்! அப்படியிருந்தும் நீங்கள் தாமதிப்பது என்ன? நீங்கள் துரிதமாய் செயல்பட முடியாதபடி தடுக்கிற காரியங்களை கண்டுபிடியுங்கள். அவற்றை ஜபத்தோடு மேற்கொண்டு ஒரு அடியை இயேசு கிறிஸ்துவுக்காக இன்றே எடுத்து வையுங்கள். அவர் உங்களை வழி நடத்துவார், அவர் உங்களை மகிமைப்படுத்துவார். ஜபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறங்கள் நல்ல ஆண்டவரே, ஏசாயா தீர்க்கதரிசி கண்ட காட்சியை எங்கள் கண்களும் அனுதினமும் காண எங்களுக்கு கிருபை செய்யும். எங்களை சுற்றியுள்ள உலகத்திலே அழிவுகளும் வேதனைகளும் தீமைகளும் அட்டூழியங்களும் பெருகினாலும் நீர் தேவாதி தேவனாக ராஜாதி ராஜாவாக உயரமான சிங்காசனத்திலே இன்னமும் மகிமையோடு வீற்றிருக்கிறீர் என்பதை நாங்கள் மறந்து போகாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். மனிதனை நம்பாதபடி உம்மை மட்டுமே நாடி தேடி வர எங்களுக்கு நீர் கிருபை செய்யும். நாட்கள் பொல்லாதவைகளானதால் காலத்தை பயன்படுத்திக் கொள்ளத்தக்கதாக எந்தெந்த வழிகளிலே உம்முடைய வசனங்களை நாங்கள் மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுமோ அதற்கு நாங்கள் துரிதமாய் செயல்பட நீரே எங்களை வழி நடத்தும், பயன்படுத்தும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன்.
ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகத்தின் முகவுரை பகுதி அச்சு வடிவில் தயாராக உள்ளது. தேவைப்படுவோர் எங்களுக்கு எழுதி இலவசமாய் பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. மீண்டும் கூறுகிறோம், வேத ஆராய்ச்சி, விஸ்வவாணி, தபால் பெட்டி 34, திருநெல்வேலி 2, தமிழ்நாடு. கர்த்தருடைய உடன்படிக்கையையும் அவருடைய சாட்சிகளையும் கை கொள்ளுகிறவர்களுக்கு அவருடைய பாதைகளெல்லாம் கிருபையும் சத்தியமுமானவைகள். சங்கீதம் 25:10.
மத்திய அலைவரிசை 340 மீட்டர், 882 கிலோஹெர்ட்ஸில் ஒலிபரப்பான விஸ்வபாணியின் காலை தமிழ் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. மீண்டும் எமது தமிழ் ஒலிபரப்பு நாளை காலை 5:30 இதே மீட்டர் இதே அலைவரிசையில் ஆரம்பமாகும். வணக்கம்.